வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே ஆகாய் 2:11-13 வரையுள்ள வசனங்களின் விளக்கத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். வெறும் சடங்காச்சாரத்தின் வழியாக நம்முடைய பக்தி சென்று கொண்டிருக்கும் என்றால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் இருதயத்திலே மாற்றம் வேண்டும் என்றும் அந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம். இப்பொழுது அதனை தொடர்ந்து சிந்திக்கப் போகிறோம். ஒரு ஊழியர் தன்னுடைய அனுபவத்தை இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். அவர் தன்னுடைய நண்பர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னாராம். நான் சபைக்கு ஒழுங்காக செல்கிறவன், ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் ஒரு மாய்மாலக்காரன். நான் சபையில் சடங்காச்சாரமான காரியங்களை எல்லாம் ஒழுங்காக செய்வேன். நிர்வாக குழுவிலே அங்கத்தினர் ஆனபடியினாலே சபையின் பணியை ஒழுங்காக எடுத்துச் செய்வேன். ஆனால் வாரத்து நாட்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யக்கூடாத அனைத்து காரியங்களையும் நான் செய்து வந்தேன். நான் ஒரு வித்தியாசமான மாய்மாலக்காரன், நான் வேஷம் போட்டவன். இவையெல்லாம் எனக்கு திருப்தியையோ சமாதானத்தையோ தரவில்லை. நான் ஒரு பாவி என்றும் எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்றும் ஒரு நாளிலே உணர்ந்தேன். இது என் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தது என்று ஊழியரிடத்திலே அவர் கூறினார். ஆம், ஒரு மனிதன் இருதயம் மாற்றமடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:16-16 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். மத்தேயு 7:16-16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்கிறார். இருதயத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயம் மாற்றமடைய வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. எந்த ஒரு மருந்தை கொண்டோ எந்த ஒரு வாசனை திரவியத்தை கொண்டோ இருதயத்தை தேவனோடு சரி செய்துவிட முடியாது, தேவனுக்கு உகந்த பலியாக்கிவிட முடியாது. உங்கள் பாவத்தின் துர்நாற்றத்தை உலகின் விலையுயர்ந்த வாசனை திரவியங்களினாலேயும் போக்கிவிட முடியாது. நீங்கள் சில சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதன் மூலமாக, இன்னும் இதுபோன்ற காரியங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களை தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்ற நினைத்தால் நீங்கள் தோற்று போவீர்கள். அப்போஸ்தலனாய் பேதுரு மாய வித்தைக்காரனாகிய சீமோனை பார்த்து, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லுகிறார். தேவன் சுத்தமான இருதயத்தை கேட்கிறார். எபேசியர் 6:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். எபிரேயர் 10:22 உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். சரி, மனிதனுடைய இருதயம் சுவாபப்படியே தீட்டுப்பட்டதாக இருக்கும் பொழுது அதை நாம் எவ்வாறு சுத்தமுள்ளதாக மாற்ற முடியும்? தன் இருதயத்தை சுத்தப்படுத்த மனிதன் எதையாவது செய்ய வேண்டியது இருக்கிறதா? இல்லை. ஒரு துணி சலவை நிலையத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. உங்கள் இருதயத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் சுத்தம் செய்து விடுவோம். ஆம் அருமையானவர்களே, உங்கள் இருதயத்தை இந்த பூமியிலே சுத்தம் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. நீதிமொழிகளின் புத்தகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 20:6, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? நல்லது, இங்கே தேவன் தரும் பரிகாரத்தையும் பார்க்க வேண்டும். ஏசாயா 18:18 வாசிக்கிறேன். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். தொடர்ந்து 1 பேதுரு 18:19 வசனங்களிலே பேதுரு சொல்வதையும் கேளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒருவேளை அநேக பாடல்களை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக மக்களிடத்திலே இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் சுத்தமில்லாத கைகளோடும் சுத்தமில்லாத இருதயத்தோடும் என்னிடத்திலே வருகின்றபடியினால்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்கிறார். இப்பொழுது ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:14 வாசிக்கிறேன். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தீட்டுப்பட்ட இருதயம் அவர்கள் தேவனுக்காக செய்த காரியங்களை தீட்டுள்ளதாக மாற்றியது. ஆகவேதான் ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்படாத மனிதன் செய்கின்ற யாவும் தீட்டுள்ளதே. ஒருவேளை அவன் கர்த்தருடைய பணிகளிலே ஈடுபட்டு அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அது தீட்டுள்ளதாகவே இருக்கிறது. ஆகவே தேவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், அவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார், உங்களுக்கு பரிசுத்தாவின் பலத்தினாலே விடுதலை கொடுத்திருக்கிறார் என்ற அனுபவம் இல்லாமல், நீங்கள் கர்த்தருடைய பணியிலே எந்த திருச்சபையிலே எந்த ஒரு பணியிலே நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய பணியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒருவேளை நீங்கள் திருச்சபைக்குள்ளே வராத ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக இருக்கலாம். இந்த இடத்திலே உங்களுக்கும் கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம், தீட்டுள்ள நிலைமையிலே நாம் கடவுளண்டை வர முடியாது. நம்முடைய தீட்டை நீக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தனது சொந்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இது உங்களுக்காகவும் சிந்தப்பட்ட இரத்தம் என்பதை நீங்கள் பரிபூரணமாய் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகிறீர்கள். அப்பொழுதுதான் திருச்சபையிலே நீங்கள் வந்து பணிவிடை செய்யும் பொழுதும் அது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும் பணிவிடையாயிருக்கும். ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:15-19 வசனங்களுக்கு பலதரப்பட்ட கருத்துக்களை வேத வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். சிலருடைய கருத்து என்னவென்றால், இது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் முன்னர் உள்ள நிலைமையை குறிக்கிறது என்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி மீதியான ஜனங்களாக இருந்தபொழுது, தேவாலயத்தை குறித்து அவர்கள் அக்கறையற்று இருந்தபொழுது உள்ள நிலைமையை இது திரும்பவும் கூறுகிறதா இருக்கிறது என்பது அவர்கள் கருத்து. வேறு சிலர் கருதுவது என்னவென்றால், இது தேவாலயத்தை கட்டிய பிறகு உள்ள நிலை என்பதாகும். தேவாலயத்தை கட்டிய பிறகும் தங்கள் துரதிருஷ்டமான நிலை மாறவில்லையே என்று மக்கள் சோர்ந்து போனதை இது குறிக்கிறது என்பதாகும். இங்கே தேவன் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தி சொல்லுகிறார் என்று கருத வாய்ப்பிருக்கிறது. அதாவது நாம் 13 பார்த்தது போல, தீட்டுப்பட்டது பரிசுத்தமானதையும் அசுத்தமாக்கிவிடும் என்பதுதான் அந்த கொள்கை. அவர்கள் தேவாலயத்தை மறுபடியும் கட்டிய பின்னரும் கூட அவருடைய இருதயம் வெகு தூரத்திலே தேவனை விட்டு விலகியே இருந்தது. ஆகவேதான் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. பாருங்கள், ஆகாய 2:15, இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அவர்கள் தன்னிடத்திற்கு திரும்பினபடியினாலே தேவன் அவர்களை இன்று முதல் ஆசீர்வதிக்கப் போவதாக சொல்கிறார். 16 தொடர்ந்து வாசிக்கிறேன். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 கண்ட அம்பாரத்தின் இடத்தில் வந்தபோது 10 மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 உள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது 20 மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9-ம் மாதம் 24-ம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இங்கே தேவன் என்ன சொல்கிறார், இப்பொழுது உங்களுடைய இருதயம் எனக்கு முன்பாக சரியாக இருக்கிறது, எனவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவர்கள் தேவாலயத்தை திரும்பவும் கட்டிவிட்டார்கள். தேவாலயத்தின் ஆராதனை காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். இருந்த போதிலும் இது மட்டுமே போதாது. தேவன் அவர்களை சிறைப்பிடிப்பிற்கு அனுப்பிய காலத்திலும் கூட அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும் காரியங்களில் காணப்பட்டார்கள். இருந்த போதிலும் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. அருமையானவர்களே, உங்கள் சபையை நீங்கள் நல்ல ஒரு சபையாக மாற்றும் வழிகளிலே இதுவும் ஒன்று. நீங்கள் வேதத்தை அப்படியே உபதேசிக்கும் பிரசங்கியாராக இருப்பீர்கள் என்றால், எல்லாரும் ஜெபித்து பாவ மன்னிப்பு கோரி மனம் திரும்பி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி செய்ய வேண்டும். அதுவே அன்று உங்கள் சபைக்கு வரும் தேவ ஆசீர்வாதத்தை தடை செய்யாது. தீட்டுப்பட்டுள்ளது சுத்தமான ஒன்றை தொட்டால் அந்த சுத்தமானதும் தீட்டுப்பட்டதாக மாறிவிடும் என்று சிந்தித்ததை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசீர்வாதத்திற்கு முன்பு உங்கள் இருதயம் தேவனுடன் செம்மையான உறவை உடையதாயிருக்க வேண்டும். இது ஒரு சிறந்த கோட்பாடு இல்லையா? இதைவிட நடைமுறையாக வேறு ஒன்றும் நம்மால் சொல்ல முடியாது. ஆக 2:20 பாருங்கள். 24 தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2 ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி அவர். இங்கே 24 தேதியாகிய அந்நாளிலே என்று பார்க்கிறோம். அதே நாளிலே, அதாவது December 24 முன்னொரு செய்தியும் கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரே நாளிலே ஆகாய் 2 செய்திகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார். ஒருமுறை சிலர் ஒரு வேத வல்லுநரிடத்திலே ஆகாய் ஏன் 2 செய்திகளை ஒரே நாளிலே கொடுத்தார் என்று கேட்டார்கள். உடனே அவர் கிறிஸ்துமஸ்க்கு போகும் அவசரத்திலே அவர் 2 செய்திகளை கொடுத்துவிட்டு போய்விட்டார் என்று கூறினாராம். இதை கேட்ட ஒருவர் அந்த போதகருக்கு ஒரு 10 கடிதத்தை அனுப்பி, அந்த நாட்களிலே அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பித்ததில்லை என்று மிகவும் கவனத்துடன் கருத்திலே கொண்டு எழுதினார். மற்றொரு கடிதம், எவரும் எப்பொழுதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று கூறி வந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த போதகருக்கு எப்பொழுதெல்லாம் பதில் உறுதியாக தெரியவில்லையோ அப்பொழுதெல்லாம் இந்த விதமான நகைச்சுவையான பதிலை சொல்லிவிடுவது வழக்கம். அதை சிலர் மிகவும் அதிகமாக கருத்திலே கொண்டு அவ்வாறு கடிதம் எழுதிவிட்டார்கள். ஆகவே ஆகா ஏன் அந்த December 24 இருமுறை செய்தி கொடுத்தார் என்பதை நாம் அறியோம். ஆனால் இங்கே செய்தியை பார்ப்போம். ஆகா 2:21 பாருங்கள். நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. இந்த செய்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதாவின் தலைவனாகிய செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்டது. இவர் தாவீது வம்சத்திலே வந்தவர். ராஜ வம்சத்திலே வந்த அவருக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் இது. பாருங்கள் ஆகா 2:22, ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறியிருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறியிருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். இங்கே நாம் வாசிப்பது என்ன? ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து என்று சொல்கிறார். தேவன் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ஆளும் ராஜ்யங்களின் அரசாட்சியை கவிழ்த்து போடுவதை குறித்து பேசும்பொழுது அவர் மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் சொல்கிறார். இந்த அதிகாரத்தின் 6:7 கூறப்பட்டிருப்பது போல இங்கேயும் சொல்கிறார், ரதத்தையும் அதில் ஏறியிருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். ஏனென்றால் மக்கள் இதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே அவ்வாறு அவர் சொன்னார். இன்றைய நாட்களிலேயும் மக்கள் அணுகுண்டு போன்றவற்றை நம்புகிறார்கள் இல்லையா? ஆகவேதான் இவற்றையெல்லாம் அகற்றப் போகிறதாக தேவன் சொல்கிறார். பாருங்கள் ஆகாய் 2:23, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அந்நாளிலே என்று அவர் சொல்கிறதை கவனிக்க வேண்டும். அதாவது இந்நாளிலே என்று அவர் சொல்லவில்லை. இது இறுதி நாட்களை எதிர்நோக்கி சொல்லப்பட்டுள்ளது. அதாவது எதிர்காலத்திலே நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார். முத்திரை மோதிரம் என்பது ராஜ பரம்பரையை அடையாளப்படுத்துகிறதாயிருக்கிறது. அந்நாட்களிலே இந்த மோதிரத்தை நிருபங்களிலும் ஆவணங்களிலேயும் முத்திரை எழுவதற்காக பயன்படுத்தினார்கள். இது அவர்களை அவர்கள் அதிகாரத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறபடினாலே அதை மிகவும் கவனமாக தங்கள் கைகளிலே அணிந்து பாதுகாத்து வந்தார்கள். இது மிகவும் வெளியேற பெற்ற ஒன்றாக கருதப்பட்டது. இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு காரியம் என்னவென்றால், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல செருபாபேல் தாவீதின் வம்சத்திலே வந்தவர். தாவீதின் வழியாக மேசியா உலகத்திற்கு வருவார் என்று மட்டும் தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லவில்லை. செருபாபேல் மூலமாகவும் அவர் வருவார். இந்த செருபாபேல் என்ற பெயர் மத்தேயுவிலும் லூக்காவிலும் உள்ள வம்ச அட்டவணையிலே இடம்பெற்றிருந்தாலும் மத்தேயுவில் இவர் முற்றிலும் ஒரு வித்தியாசமான மனிதராக சொல்லப்பட்டிருக்கிறார். தேவன் செருபாபேலுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து எவ்வாறு தாவீதின் குமாரனாக இருப்பாரோ அதே போல செருபாபேலின் குமாரனாகவும் இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் மகா உபத்திரவ காலத்தின் இறுதியில் இயேசு கிறிஸ்து வரும் நாளை எதிர்பார்த்து சொல்லப்படுகிறது. தேவன் இந்த செருபாபேலின் வழிவந்த தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் அரியணையிலே அமர்த்த நோக்கமுடையவராயிருக்கிறார். அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் இந்த பூமிக்கு ஆளுகை செய்வதற்காக வருவார். இந்த சிறிய புத்தகம் இயேசு கிறிஸ்துவை சரியான இடத்திலே வைக்கிறது. அவரை ஒரு நீதியின் ஆட்சியாளராக, மக்களின் ஆட்சியாளராக, இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக, அந்த நாளிலிருந்து ஆளப்போகிறவராக இந்த ஆகாய் புத்தகம் வைக்கிறது. இது ஆகாய் புத்தகத்தை முக்கியமானதாக மாற்றுகிறது. ஆகாய் நாட்களிலே கட்டப்பட்ட அந்த சிறிய செருபாபேலின் ஆலயம் மிகவும் அழகுடையதல்ல, மனதை கவரக்கூடியதாகவும் இல்லை. இருந்த போதிலும் அது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது அந்த ஆலயங்களின் வரிசையில் இருக்கிறது. ஒரு நாளிலே மேசியா இந்த ஆலயத்திற்குள்ளாக வருவார். ஒருவர் இந்த ஆகாயின் செய்தியை சுருக்கமாக ஒரு கவிதை வடிவிலே ஆங்கிலத்திலே எழுதியுள்ளார். அதன் அர்த்தத்தை சற்றே கவனியுங்கள். மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்ததின் மத்தியில் அஸ்திவாரம் போடப்பட்டது. அதன் மீது சிறைப்படிப்பிலிருந்து திரும்பியவர்கள் நம்பிக்கை வேர்கொண்டது. எதிராளிகள் சதித்திட்டம் போட்டார்கள். அரசன் தன் போக்கை பின் சென்று ஆராய்ந்தான். இப்பொழுது சுயம் நாடுதலும் அக்கறையற்ற தன்மையும் எல்லாருடைய உள்ளத்திலும் புகுந்தது. அவர்களுடைய நாடி துடிப்பு மயக்கமுற்றது. சத்தம் தளர்ந்தது. அவர்கள் தங்களுடைய வீடுகளை கட்டினார்கள். தேவனுடைய வீட்டை பாழாய்போக விட்டுவிட்டார்கள். ஆகவே வானம் பனியை பெய்யாமலும் பூமியில் விளைவுகள் இல்லாமலும் போய்விட்டது. அங்கே உயர்ந்த நீதிமன்றத்திலிருந்து துரிதமான தூதுவர் வந்தார். தேவனிடத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கரடு முரடான செய்தியுடன் அவர் வந்தார். அது என்ன? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், பலன் கொண்டு கட்டுங்கள். இந்த ஆலயம் சிறந்த பெரிய மகிமையினாலே நிரப்பப்படும் என்பதே அந்த செய்தி. அவர்களுடைய கரங்கள் பணி செய்ய திடப்படவும், அவர்களுடைய அறை திரும்பவும் இடை கட்டப்படவும், அவர் அவருடைய மனசாட்சியை தொட்டுவிட்டார். அவர்களுடைய ஆவியை ஏவினார். இவ்வாறு சுருக்கமாக தெளிவாக அந்த தேவ மனிதர் எழுதியிருக்கிறார். இது எத்தனை சிறந்ததில்லையா? அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்கிறோம் என்றோ, அவருக்காக சிறிய காரியங்களை செய்கிறோம் என்றோ யார் முடிவு செய்து சொல்லப்போகிறார்கள்? யாரும் அல்ல, தேவனே அந்த முடிவு செய்கிறார். அவருடைய அளவுகோல் வித்தியாசமானது. பிரபலமான பிரசங்கிமார்களை விட, இல்லாவிட்டால் எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற சிறந்த தேவ ஊழிய பணியை விட, சில ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் செய்யும் ஊழியம் பெரிதானதாக, முக்கியமானதாக இருக்கக்கூடும். தேவனே அதன் முக்கியத்துவத்தை வரையறுக்கிறவர். நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். அடுத்ததாக தேவனுக்காக பணிபுரிய நம்மை அர்ப்பணிப்போம். இது சிறிய ஆகாய புத்தகத்தின் செய்தியாகும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5.